அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. லண்டன் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீயில் பலர் உயிரிழந்திருப்பதாக லண்டன் தீயணைப்பு ஆணையர் டீனி காட்டன் தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை 6 பேர் பலியாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீயின் தீவிரம் அதிகமாக இருக்கும் நிலையில் கட்டடத்திற்குள் பலர் சிக்கியதாக கருதப்படுவதால் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. குறைந்தது 74 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 20 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. பலர் 100 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களால் காப்பாற்றப்பட்டனர். 24 மாடிகளை கொண்ட கிரென்ஃபெல் அடுக்குமாடி குடியிருப்பு நகரின் மேற்கில் இருக்கிறது. அந்த கட்டடத்தில் சுமார் 300 முதல் 500 பேர் வரை இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த கட்டடத்தை சென்றடைவது தீயணைப்பு படையினருக்கு பெரும் சவாலாக இருந்தது. கட்டடத்தில் இருந்து எரியுண்ட சிதலங்கள் விழுந்தபடி இருப்பதால் அந்த கட்டிடமே இழந்து விடலாம் என்கிற அச்சம் எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசிய பிரிட்டன் பிரதமர் தெரீசா மே தான் மிகவும் வருத்தமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்து கொள்ளும் அமைப்பின் நடைமுறையில் உள்ள தலைநகரான ராக்காவில் அமெரிக்க தலைமையிலான கூட்டணி நடத்தும் வான் தாக்குதல்கள் அதிகரித்து வருவது அங்குள்ள பொதுமக்களின் வாழ்விற்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய அளவில் இழப்பை தருவதாக உள்ளது என ஐநாவின் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரிக்கும் விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க ஆதரவு படைகளால் ராக்காவை கைப்பற்றுவதற்கான தவிர தாக்குதல்கள் ஒரு வாரத்திற்கு முன்னதாக தொடங்கப்பட்டது. தாக்குதல்களில் பொதுமக்கள் பலர் உயிரிழந்துள்ளதாக சமீப நாட்களில் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ராக்கா மற்றும் முசூலில் ஐஎஸ் அமைப்பினருக்கு எதிரான சண்டையில் தரைப்படைகள் பீரங்கி தாக்குதல்களில் வெள்ளை பாஸ்பரஸை பயன்படுத்துவது குறித்து ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. சஹாரா பாலைவனத்தில் மரணத்தின் விளிம்பில் இருந்த சுமார் 100 குடியேறிகளை வட நைஜரில் உள்ள படையினர் மீட்டுள்ளதாக அந்நாட்டு இராணுவம் தெரிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்கிய அக்குழுவை கடத்தல்காரர்கள் தண்ணீர் மற்றும் உணவுகள் இன்றி கைவிட்டு சென்றதாக இராணுவம் கூறியுள்ளது. குழுவில் இருந்த குழந்தை ஒன்று பலியானதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுகுறித்து உறுதிப்பட தகவல்கள் வெளியாகவில்லை. ஐரோப்பாவை அடையும் முயற்சியில் மத்திய தரைக்கடலை தாண்டுவதற்கு முன் வட ஆப்பிரிக்காவை அடைய நைஜரிலிருந்து லிபியாவுக்கு செல்லும் இந்த பாதை குடியேறிகளுக்கு மிகவும் முக்கிய பாதைகளில் ஒன்றாக அமைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் சோவியத் காலத்தில் கட்டமைக்கப்பட்ட 1000 குடியிருப்பு கட்டடங்களை இடிக்க ரஷ்ய நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு குடியிருப்பு வாசிகள் பலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் சுமார் 1 மில்லியன் மக்கள் வேறு இடங்களுக்கு செல்ல நேரிடும். இந்த சட்டம் டூமாவில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாக சமீபத்தில் இதற்கு எதிராக போராடிய 10 பேர் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே கைது செய்யப்பட்டனர். கடந்த வாரம் விடுவிக்கப்பட்ட கடாஃபியின் மகன் சைஃப் அல் இஸ்லாம் கடாஃபியை உடனடியாக கைது செய்து ஒப்படைக்க வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரின் கைது ஆணை இன்னும் காலாவதியாகாமல் இருப்பதால் தகவல்கள் கொண்ட எந்த ஒரு நாடோ அல்லது லிபியாவோ சைஃபை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். லிபியாவின் மறைந்த முன்னாள் தலைவரான கடாஃபியின் மகன் சைஃப் மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்கள் புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆஸ்திரேலியாவின் உள்நாட்டு பாலைவன பகுதி ஒன்றில் பூனைகள் இல்லாத இடத்தை கட்டமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. காட்டு பூனைகளால் கொல்லப்பட்ட பாலூட்டி இனத்தை சேர்ந்த 10 சிறிய உயிரினங்கள் திரும்ப வர வேண்டும் என்ற நோக்கில் இந்த இடம் கட்டமைக்கப்பட உள்ளது. ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் 90 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமையவுள்ள அந்த இடத்தை சுற்றி மின்வேலிகள் அமைக்கப்படும். இந்த வேலி அமைக்கும் பணி அடுத்த வருடத்தின் தொடக்கத்தில் முடிந்தவுடன் வன விலங்காளர்கள் அந்த இடத்திற்குள் வரும் காட்டு பூனைகளை பிடித்து கொன்றுவிடுவார்கள்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.